நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்று உலக வானிலை தினம். இதனையொட்டி நமது பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் உலக வானிலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தினம் குறித்த சில தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள்.
வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய தினம் உலக வானிலை தினமாக உலகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்திலே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாகவும் உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் உலக வானிலையல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த உலக வானிலையல் தினம் ஏன் கொண்டாடுகிறோம், இதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி உங்களுடன் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக, உலக வானிலையல் நிறுவனமானது 1873 முதலில் சர்வதேச வானிலையல் நிறுவனமாக சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவா என்ற இடத்தில் அமையப்பெற்றது. இது அமையப்பெற்று என்ன செய்ததுன்னா, வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உலக அளவில் அறிந்து மற்ற நாடுகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு சில ஆராய்ச்சிகளை செய்து மற்ற நாடுகளுக்கு வானிலை ஏற்படும் மாற்றங்களை அப்பப்போ தெரிவிச்சுட்டு வந்தது. பின்பு படிப்படியாக பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்கிறது. இதே நிறுவனம் 1950 ஐக்கிய நாட்டு சபையின் அங்கீகாரத்தோடு உலக வானிலையல் நிறுவனமாக ஜெனீவாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய தினம் 1950 ஆரம்பிக்கப்பட்டதால் அன்றைய தினத்தையே உலக வானிலையல் தினமாக உலகமெங்கும் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலக வானிலையல் நிறுவனத்தின் பணிகள் என்ன என்று பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, பல சிறப்பான பணிகளை இந்த நிறுவனம் செஞ்சிட்டு வருது. முதலாவதாக, புவியின் மேற்பரப்பில் உள்ள வாயுக்களின் நிலைமைக்கும் காற்றின் மேற்பரப்பில் உள்ள வாயுக்களின் நிலைமைக்கும் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கும் உள்ள சம்பந்தத்தை தெளிவுபடுத்தி வானிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் எப்படி மாறுபடுகின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் வழி போக்குவரத்துக்கு தேவையான சில ஆராய்ச்சிகளையும் வானுயிர்கள் செல்வதற்கான சில ஆராய்ச்சிகளையும் அப்புறம் நீர் மேலாண்மை செய்வதற்கான ஆராய்ச்சிகளையும் செய்வதற்கு இந்த நிறுவனம் பேருதவி புரிஞ்சு வந்தது. இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின. இந்த உலக வானிலையல் நிறுவனத்தில் இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடு. இதனுடைய பணிகள் என்று பார்த்தீங்கன்னா சிறப்பான சில பணிகளை செஞ்சுட்டு வராங்க. முதலாவதாக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு வானிலையல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கும். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் ஒருங்கிணைத்து வானிலை மற்றும் நீர்நிலை சம்பந்தமான காரணிகளை தரமாக பதிவு செய்கிறது. அப்புறம் இந்த உலகத்துள்ள நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட அந்த தரவுகளை தங்களுக்குள் எந்த பிரச்சனை இல்லாமல் மனித குல மேம்பாட்டிற்காக சிறப்பாக அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உதவி செய்கிறது. அப்புறம் உலக அளவில் வானிலை காரணிகள் பதிவு செய்ய ஒவ்வொரு வருஷமும் சில முறைகளில் மாற்றங்கள் இருக்கும். அதனால் அந்த தரம் வாய்ந்த முறைகளை கண்டறிந்து பல நாடுகளுக்கும் எப்படியெல்லாம் இந்த காரணிகளை எல்லாம் பதிவு செய்யலாம் என்று பயிற்சி கொடுத்து வருகிறது. அடுத்தபடியாக, இந்த உலக அளவில் பதிவு செய்யப்படும் வானிலை காரணிகளை வேளாண்மை முன்னேற்றத்திற்காகவும் விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் கடல் போக்குவரத்திற்காகவும் வானுயிர்களின் போக்குவரத்திற்காகவும் நீர்நிலை மேலாண்மை போன்ற மனித இனத்துக்கு சம்பந்தமான பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு உதவுவதற்காக எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து செயல்படும் ஒரு பாலமாக இந்த நிறுவனம் செயல்படுகிறது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, புவி வெப்பமடைகிறது என்ற கருத்தை உலக மக்களுக்கு எடுத்து கூறியது இந்த நிறுவனம் தான். புவி எப்படி வெப்பமயமாகிறது, அந்த வெப்பமயமாகறதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், வெப்பமயமாச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்ற கருத்துக்களை உலக நாடுகளுக்கு கூறியது. இந்த 191 நாடுகளிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டிற்கு உண்டான வானிலை ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புதுடெல்லியில் இந்த வானிலை ஆராய்ச்சி நிறுவனமானது இந்தியா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தலைமையிடமாக புதுடெல்லியிலே இயங்கி கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக தென்னிந்திய அளவிலே நமது இந்திய வானிலையியல் நிறுவனம் இங்கே சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அமைச்சு சிறப்பான பணிகளை, காலநிலை, வானிலை போன்ற தகவல்களை வேளாண் பெருமக்களுக்கு அளித்து வேளாண் பணிகள் சிறப்பாக செயல்பட உதவி செய்கிறார்கள். இந்த வானிலை பற்றி வேளாண் பெருமக்களுக்கு முக்கியமாக நான் சொல்லணும்னு சொல்லி சொன்னோம்னா, வானிலை விவசாயத்திற்கு மட்டும் நம்ம பயன்படுத்துவதா இல்லை, விவசாயம் சார்ந்த, விவசாயம் அல்லாத அனைத்து துறைகளுக்கும் வானிலை ஒரு காரணியாக அமைகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை, சுற்றுலாத்துறை, சுற்றுப்புறவியல் துறை, கல்வியல் துறை, சுகாதாரத்துறை, எல்லாவற்றிற்கும் இந்த வானிலை மிக மிக அவசியமாகிறது. எனவே வானிலை குறித்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் உலக வானிலையியல் நிறுவனம் உலக வானிலை தினத்தை சிறப்பாக மக்களுக்கு ஒரு தெரியப்படுத்தக்கூடிய, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டாடி கொண்டு வருகிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 1961 முதல் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த வானிலையின் முக்கியத்தை தெரியப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விஞ்ஞான கருத்தை தலைப்பாக வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 2014 இந்த உலக வானிலையியல் நிறுவனம் என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை, வானிலை மற்றும் இளைஞர்களின் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் கொடுத்து உலக மக்கள் அனைவருக்கும் வேளாண் வானிலையில் முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தினாங்க. இந்த வருஷம் 2015 என்னென்னு வச்சுருக்காங்கன்னா, கிளைமேட் நாலெட்ஜ் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். அது என்னன்னு சொன்னேன்னா, அதாவது வானிலை சம்பந்தமான அறிவும் வானிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி செயல்திறன் படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் முறையிலே இந்த ஆண்டு இந்த கருத்தை முக்கியமாக வைத்து இந்த 2012 இந்த உலக வானிலையியல் நிறுவனம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறது. எனவே இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெனீவாவில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் பிரதிநிதிகளும் சேர்ந்து பார்த்திங்கன்னா, இந்த உலக வானியல் நிறுவனத்தின் பிராந்திய அலுவலகம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, தென்மேற்கு பசிபிக் போன்ற நாடுகளில் இந்த நிறுவனங்கள் உள்ளன. இது இல்லாமல் நியூயார்க் மற்றும் புருசல்ஸ் நாடுகளில் இந்த நிறுவனத்தினுடைய தொடர்பு அலுவலகம் உள்ளது. இது இல்லாமல் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டிற்கு உண்டான ஆராய்ச்சி நிறுவனங்கள் உள்ளன. இவங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்லாம் வந்து ஜெனீவாவில் கூடி பல்வேறு கருத்து காட்சிகள், கண்காட்சிகள், தொழில்நுட்ப கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கும். அடுத்தபடியாக இந்த வானிலையில் இதுவரைக்கும் என்ன மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நம்ம மேற்கொண்டிருக்கோம், இனி என்ன மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற பணிகளை பற்றி தீவிரமாக ஆராய்வாங்க. அது இல்லாமல் வானிலை சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகளுக்கு முதன்மையான எந்த ஆராய்ச்சி நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல பாராட்டுகளும் பரிசு பொருட்களும் வழங்குவாங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் இதை வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த விதத்தில் இதை சிறப்பாக கொண்டாடிக்கணும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையமானது வேளாண் பெருமக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே வேளாண் காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிவதற்கு பல்வேறு ஆராய்ச்சி பணிகள் செஞ்சுட்டு வரோம். உதாரணமாக சொல்லப்போனால், 2030 இப்போ இருக்கக்கூடிய காலநிலையும் பருவநிலையும் நிறையா மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி 2100 இருக்குன்னு கணிச்சிருக்கோம். உதாரணமாக சொன்னோம்னா, 2030 இப்போ இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வெப்பநிலையை விட எவ்வளோ கூடுதலாக இருக்குன்னா 1.5-2°C வந்து கூடுதலாக இருக்குன்னு கணிச்சிருக்கோம். அப்போ அந்த 2030 2 டிகிரி கூடுதலாக இருந்தால் அதுக்கு தேவையான வேளாண்மைக்கு தேவையான என்னென்ன பயிர் ரகங்களை உருவாக்க வேண்டும், அந்த ரகங்கள் அந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தினால் அதனுடைய மகசூல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்குறப்ப இப்போ இருக்கக்கூடிய நெல் ரகங்கள், பல நெல் ரகங்கள் 2°C அதிகப்படுத்தி வள வச்சு பார்த்ததில் நிறைய நெல் ரகங்கள் கிட்டத்தட்ட மகசூல் இழப்பீடு 40-50% இழப்பீடு அதிகமாக இருந்துச்சு. அப்போ என்ன நினைக்கிறோம்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பருவ நிலை மாற்றத்தால் வெப்பநிலை அதிகரிக்க போகும்பொழுது தற்சமயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரகங்கள் அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு தனது முழு திறனை வெளிப்படுத்தி மகசூலை கொடுக்காதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா, புது ரகங்களை உருவாக்க வேண்டிய அந்த மாதிரி ரகங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுன்னா, அதிக வெப்பநிலையை தாங்கி வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்க வேண்டும். இது நெல்லுக்கு மட்டும் பொருந்தாது, நிறைய பயிர்களுக்கும் இதே நிலைமை தான். அதனால் அதிக வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய பல்வேறு பயிர் ரகங்களை உருவாக்க வேண்டும். அப்புறம் பல்வேறு உயரிய தொழில்நுட்பங்கள், இந்த தொழில்நுட்பத்தில் என்னென்னா, மண்ணில் ஈரத்தை எப்படி பாதுகாக்கணும், பயிரோட வளர்ச்சியை அதிக வெப்பநிலை தாக்கிறப்ப என்ன மாதிரியெல்லாம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்க வேண்டும், அந்த மாதிரி பல்வேறு பணிகளை உண்டான ஆராய்ச்சிகளை முடுக்கி விட்டுட்ருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக தொலைநோக்கு பார்வையில் செய்யக்கூடிய ஆராய்ச்சி, இப்போ வரக்கூடிய ஆராய்ச்சின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பருவ ஆரம்பத்திலும் விவசாய பெருமக்களுக்கு உதாரணமாக தென்மேற்கு பருவமழைன்னா, இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வேளாண் பெருமக்களுக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், இயல்பை விட குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா, இயல்பை விட குறைவாக இருந்தால் என்ன மாதிரியான வேளாண் பரிந்துரைகள்லாம் ஏற்று பயிர் சாகுபடி மேற்கொள்ளலாம், அதிகமாக இருந்தால் தண்ணி எப்படிலாம் சேமிக்கலாம், மண் அரிமானம் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் செய்கிறான்ற ஆலோசனை வழங்குறோம். அதேமாதிரி வடகிழக்கு பருவமழையும் எப்படி இருக்குன்னு முன்கூட்டி தெரிவிச்சிடும். இந்த ரெண்டு பருவத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை காலநிலை ஆராய்ச்சி மையம் ஒவ்வொரு ஆண்டும் விவசாய பெருமைகளுக்கு தகவல் கொடுத்துட்ருக்காங்க. இந்த தகவலை பல்வேறு ஊடகங்கள் வழியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் வானொலி செய்தித்தாள்கள் குறுந்தகவலாகவும் விவசாய பெருமக்கள் கணிச்சிட்ருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 வேளாண் காலநிலை மண்டலங்களாக பிரிச்சிட்ருக்கோம். அந்த 7 வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கும் அந்தந்த பகுதி விவசாய பெருமக்களுக்கு தகுந்த மாதிரி வேளாண் ஆலோசனைகள் அப்புறம் அந்த கால்நடை சம்பந்தமான சில ஆலோசனைகள்னு வழங்கிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் அந்தந்த மண்டலங்களிலிருந்து குறுந்தகவல் வேளாண் பெருமக்கள் கணிச்சிட்ருக்கோம். உதாரணமாக கோயம்புத்தூர் வேளாண்மை காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து பார்த்திங்கன்னா 55,000 விவசாய பெருமக்களுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வேளாண் சம்பந்தமான தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுருக்கோம். இதை தவிர மிக முக்கியமான இன்னொரு பணின்னு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் 385 வட்டாரங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வட்டாரத்திலையும் தானியங்கி வானிலை மையத்தை வச்சுருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 360 இடத்துல தானியங்கி வானிலை மையத்தை வச்சுருக்கோம். அந்த தானியங்கி வானிலை மையத்தின் நோக்கம்னு பார்த்திங்கன்னா, அது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துலேயும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிந்து, அதாவது ஒரு 10 காரணிகள், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை இருக்கா, உயர்ந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோ, குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோ, காற்றில் ஈரப்பதம் எப்படி இருக்குது, காற்று வரக்கூடிய திசை எப்படி இருக்குது, காற்றோட வேகம் எப்படி இருக்குது, மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, போன்ற 10 தகவல்களை வேளாண் பெருமக்களுக்கு உங்கள் பகுதிக்கு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் தகவல் கொடுக்குது. ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துக்கலாம். இது எந்த வலைதளத்தில் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, tawn.tnau.ac.in இந்த வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா இலவசமாகவே கிடைக்குது. வேளாண் பெருமக்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த வலைதளத்தை பயன்படுத்தி, உதாரணமாக உங்கள் பகுதிக்கு நாளைக்கு மழை வருமா இருக்காதா, இப்போ மழை வந்துச்சுன்னா நேற்று மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ அளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் அதை அன்னைக்கு பார்க்க முடியலன்னு சொல்லி சொன்னால், கடந்த ஒரு வாரத்தில் உங்கள் வட்டாரத்துக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வட்டாரத்துலேயும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஒரு வாரம் பார்க்க முடியலன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு உண்டான தகவல்கள் அப்படியே இருக்கும். ஒரு மாதம் கழிச்சுன்னு அடுத்த தகவல் வந்துடும். ஏன்னா வேளாண் பெருமக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தகவல்களை இலவசமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த வானிலையில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடைவதற்கு பல்வேறு காரணிகள் மனித குலத்தால் ஏற்பட்டுருக்குன்னு அது நமக்கு எல்லாருமே தெரியும். புவி வெப்பமடைவதற்கு மனிதனுடைய பேராசிரியர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்தபடியாக அவனுடைய அறியாமை, அதுக்கு அடுத்தபடியாக அறிந்தும் அதை செய்யாமை. இந்த மூணு காரணங்களாலும் பார்த்திங்கன்னா அவங்க தெரியாமலே புவி வெப்பமடைவதற்கு மனிதகுலம் ஒரு காரணியாக அமைகிறது. எனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை தொழிலுக்கு மிக முக்கியமானது இந்த காலநிலை பருவநிலை. இந்த காலநிலையும் பருவநிலையும் மாற்றத்தில் மனிதர்களால் இந்த மாற்றங்கள் ஏற்படுமானால் அந்த மாற்றங்களை நாம் தடுப்பதற்கு ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, வெப்பமயமாவதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு வரோமோ அத்தனையும் வந்து பயன்படுத்தாமல் இருந்து நம்மால் இயன்ற உதவியை இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருப்பதற்கும், வானிலை மாற்றத்தில் நம்மால் எந்த ஒரு மாற்றமும் நிகழக்கூடாது என்ற வகையிலே ஒவ்வொருவரும் வானிலை பற்றிய விழிப்புணர்வு அறிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, செய்க வானிலை சார்ந்த வேளாண்மை, செய்யற்க வானிலை சாரா வேளாண்மை என்று கூட்டிக்கொண்டு உங்களை ஒவ்வொருவரையும் இந்த மார்ச் மாதம் 23rd உலக வானிலை தினத்தில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை உலக வானிலை தினம் குறித்த செய்திகளை கேட்டோம். இந்த விவரங்களை நமக்கு தந்தவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். பன்னீர்செல்வம் அவர்கள்.